வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு நீங்க கொடுத்த இயற்பியல் குறிப்புகளை வச்சு காஸ் விதியோட சில பயன்பாடுகளை பார்க்க போறோம்.
ஆமா, முக்கியமா சமச்சீரான மின்னூட்ட அமைப்புகள்ல மின்புலத்தை கணக்கிட காஸ் விதி எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம்.
உங்க குறிப்புகள்ல முடிவிலா நீல கம்பி, முடிவிலா தகடு, அப்புறம் கோளக ஓடு பத்தி இருக்கு. சரி, அதை கொஞ்சம் ஆழமா அலசலாமா?
கண்டிப்பா. பொதுவா மின்புலம் கணக்கிடுறது கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா இந்த மாதிரி சமச்சீர் தன்மை, அதாவது சிமெட்ரி இருக்கும்போது காஸ் விதி வந்து ஒரு பவர்ஃபுல் டூல்.
அப்போ இந்த சமச்சீர் தன்மை தான் இங்க முக்கியம் இல்லையா?
ஆமா, அதுதான் கணக்கீடுகளை ரொம்ப எளிமையாக்குது. இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கலாம்.
சரி, முதல்ல அந்த முடிவில்லா நீளமுள்ள கம்பியை எடுத்துக்கலாம். அதுல வந்து சீரான நீள் மின்னூட்ட அடர்த்தி லாம்டா இருக்குன்னு குறிப்பு சொல்லுது.
அதாவது ஒரு யூனிட் நீளத்துல லாம்டா அளவு மின்னூட்டம்.
அதோட சமச்சீர் தன்மைனால மின்புலம் வந்து கம்பியிலிருந்து ஆறு வழியில, அதாவது ரேடியலா தான் இருக்கணும்னு, அதோட மதிப்பு தூரம் ஆறை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும்னு இருக்கு. இது எப்படி?
ஆமா, இங்க நாம ஒரு உருளை வடிவ காசியன் மேற்பரப்பை கற்பனை செய்யணும். அந்த உருளையோட அச்சு வந்து கம்பியோட பொருந்திருக்கணும்.
ஓ, ஒரு கற்பனையான உருளை. சரி,
அந்த உருளையோட வலைப்பரப்புக்கு மின்புலம் செங்குத்தா இருக்கும், ஆனா அந்த ரெண்டு தட்டையான முனைகளுக்கு இணையா இருக்கும்.
அப்போ அந்த தட்டையான முனைகள் வழியா மின்புல பாயம், அதாவது ஃப்ளக்ஸ் இருக்காதா?
இருக்காது, சரியா சொன்னீங்க. ஏன்னா மின்புலம் பரப்புக்கு இணையா போகுது, பாயம் பூஜ்யம்.
சரி, அப்போ வலைப்பரப்பு வழியா மட்டும்தான்.
ஆமா, அந்த வலைப்பரப்பு வழியா போற பாயம் வந்து E பெருக்கல அந்த பரப்பு, அதாவது 2πRL.
ஓகே.
காஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த மொத்த பாயம் அந்த உருளைக்கு உள்ள இருக்கிற மொத்த மின்னூட்டத்தை அது லாம்டா எல் எப்சிலான் நாட்டால வகுக்கிறதுக்கு சமம்.
அப்போ E into 2πRL is equal to lambda L epsilon naught. அப்படிதானே?
அதுதான். இதிலிருந்து L cancel ஆயிடும். நமக்கு E is equal to lambda divided by 2π epsilon naught Rன்னு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மின்புலம் தூரத்துக்கு எதிர்விகிதத்துல 1/r இருக்கு.
ஆமா, இது நல்லா புரியுது. அடுத்து முடிவிலா சமதள தகடு. இங்க வந்து பரப்பு மின்னூட்ட அடர்த்தி சிக்மா.
அதாவது ஒரு யூனிட் பரப்புல சிக்மா அளவு மின்னூட்டம். இங்கேயும் சமச்சீர் தன்மை தான் முக்கியம். மின்புல வந்து தகட்டுக்கு செங்குத்தா இருக்கும்.
இதுக்கு எப்படி காசியன் மேற்பரப்பை எடுக்கிறது?
இங்க நாம ஒரு சின்ன உருளை மாதிரி, இல்லைன்னா ஒரு செவ்வக பெட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அது தகட்ட ஊடுருவி போற மாதிரி.
சரி,
மறுபடியும் மின்புல கோடுகள் அந்த வலைப்பரப்புக்கு இணையா போறதால அந்த பாயம் இல்ல. தகட்டுக்கு செங்குத்தா இருக்கிற அந்த ரெண்டு தட்டையான முகங்கள் வழியா மட்டும்தான் பாயம் இருக்கும்.
ஓ, ரெண்டு பக்கம் வழியாவும். அப்ப மொத்த பாயம் 2EA. ஏ வந்து அந்த முகத்தோட பரப்பு.
கரெக்ட். 2EA, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மின்னூட்டம் சிக்மா ஏ.
அப்போ காஸ் விதிப்படி 2EA is equal to sigma A epsilon naught.
ஆமா, இதுல A cancel ஆயிடும். நமக்கு E equal to sigma divided by 2 epsilon naught கிடைக்குது.
என்னது, இதுல தூரம் R இல்லையா?
இல்ல, அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். முடிவிலா தகட்டுக்கு மின்புலம் தூரத்தை பொறுத்து மாறாது, அது ஒரு மாறிலி.
இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. சரி, அடுத்து கோளக ஓடு. ஆரம் ஆர், மொத்த மின்னோட்டம் கியூ, சீலா பரவி இருக்கு.
இதுலயும் கோளக சமச்சீர் தன்மை இருக்கு. அதனால மின்புலம் ஆறு வழியில தான் இருக்கும், தூரம் ஆறை மட்டும் சார்ந்து இருக்கும்.
இதுக்கு ரெண்டு பகுதி இருக்குமே, உள்ள ஒன்னு வெளியே ஒன்னு.
ஆமா, முதல்ல ஓட்டிற்கு வெளியே பார்க்கலாம், அதாவது ஆர் கிரேட்டர் தன் ஆர். இங்க நாம ஆர் ஆரம் உள்ள ஒரு பெரிய கோளக காசியன் மேற்பரப்பை எடுத்துக்கலாம்.
சரி,
அந்த கோளத்தோட பரப்பு 4πr². அப்போ பாயம் E into 4πr². இது உள்ள இருக்கிற மொத்த மின்னூட்டம் கியூ டிவைடட் பை எப்சலான் நாட்டுக்கு சமம்.
அப்போ E into 4πr² equal to கியூ எப்சலான் நாட். இதிலிருந்து E equal to கியூ டிவைடட் பை 4π எப்சலான் நாட் ஆர் ஸ்கொயர்.
அதேதான். இது பார்க்க ஒரு புள்ளி மின்னோட்டத்தோட மின்புலம் மாதிரியே இருக்கு பாருங்க. அதாவது ஓட்டுக்கு வெளியே அந்த மொத்த மின்னோட்டமும் மையத்துல குவிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம்.
ஓகே ஓகே, இது லாஜிக்கலா இருக்கு. அப்போ ஓட்டிற்கு உள்ளே ஆர் ஆர்,
உள்ளே நாம ஆர் ஆறு ஆரம் உள்ள ஒரு சின்ன கோலக காசியன் மேற்பரப்பு எடுத்துக்கலாம். இங்கேயும் பாயம் E into 4πr². ஆனா இந்த சின்ன கோலத்துக்குள்ள ஏதாவது மின்னோட்டம் இருக்கா?
இல்லையே, எல்லா மின்னோட்டமும் அந்த ஓட்டின் மேலதானே இருக்கு.
கரெக்ட். அப்போ உள்ளடங்கிய மின்னோட்டம் பூஜ்யம்.
அப்போ E into 4πr² equal to 0.
ஆமா, அதுக்கு அர்த்தம் E equal to 0. இது ரொம்ப முக்கியமான முடிவு. சீரான மின்னோட்டம் பெற்ற கோலக ஓட்டின் உள்ளே எல்லா புள்ளிகளிலும் மின்புலம் ஜீரோ.
சுவாரஸ்யமா இருக்கு. இது கூலும் விதியோட 1/r² சார்பை உறுதிப்படுத்துதுன்னும் குறிப்பில் இருக்கு.
ஆமா, ஏன்னா அந்த 1/r² விதி சரியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஓட்டுக்குள்ள மின்புலம் சரியா கேன்சல் ஆகி பூஜ்யமாகும்.
ஆஹா, இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளும் காஸ் விதியோட சக்தியையும் சமச்சீர் தன்மையோட முக்கியத்துவத்தையும் நல்லா காட்டுது.
நிச்சயமா, கம்பிக்கு இ ப்ரொபோஷனல் டு 1/r, தகட்டுக்கு இ மாறிலி, கோல ஓட்டிற்கு வெளியே இ ப்ரொபோஷனல் டு 1/r², உள்ளே இ இஸ் ஈக்குவல் டு 0. அந்தந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி காஷின் மேற்பரப்பை சரியா தேர்வு செஞ்சா போதும்.
ரொம்ப நன்றி. இதிலிருந்து நீங்க என்ன எடுத்து செல்லலான்னு பார்த்தா, இந்த அடிப்படை மின்புல அமைப்புகளை புரிஞ்சுக்கிறது இன்னும் சிக்கலான விஷயங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும்.
ஆமா,
கோல ஓட்டிற்கு உள்ள மின்புலம் பூஜ்யம்ங்கிறது கூலும் விதியோட அந்த 1/r² தன்மையில நம்ப வைக்குதுன்னு சொன்னீங்க. இதே போல இயற்கையில வேற எந்த அடிப்படை விசைகள் இல்லனா விதிகள் இந்த மாதிரி தலைகீழ் இருபடி விதிகளோடு, அதாவது இன்வர்ஸ் ஸ்கொயர் லாஸோட ரொம்ப நெருக்கமா தொடர்புல இருக்கலான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டல்.